ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கான ஐந்தாம் கட்ட தேர்தலில் 60.09% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மக்களவைக்கான 6வது மற்றும் 7வது கட்ட தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி கோலாலம்பூரில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கான 5ஆம் கட்ட தேர்தலில் 60.09% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இந்த தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வெப்ப அலையையும் மீறி மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா தொகுதியில் 56.73% வாக்குகள் பதிவாகியுள்ளது. பீகாரில் 54.85%, ஜார்க்கண்டில் 63.07%, லடாக்கில் 69.62%, மகாராஷ்டிராவில் 54.29%, ஒடிசாவில் 67.59%, உத்தரப்பிரதேசத்தில் 57.79%, மேற்குவங்கத்தில் 74.65% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவைக்கான 6வது மற்றும் 7வது கட்ட தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களின் 4 இடங்களில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுகிறார். பீகார் மாநிலம் மொத்திஹரிக்கு செல்லும் அவர் அங்கு தேர்தல் பிரச்சார பேரணியில் கலந்து கொள்கிறார். கோரியா கோத்தி என்ற இடத்தில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பேரணியிலும் அவர் பங்கேற்கிறார். திரு நரேந்திரமோடி போட்டியிடும் தொகுதியான வாரணாசியில் இன்று 25,000 மகளிர் பங்கேற்கும் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தில் மருத்துவர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், விளையாட்டு வீராங்கனைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த தொகுதியில் ஜூன் 1ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடியை எதிர்த்து காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி கூட்டணியின் வேட்பாளர் திரு அஜய் ராய் போட்டியிடுகிறார். பீகாரில் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியின் திரு தேஜஸ்வி பிரசாத் தேர்தல் பிரச்சாரத்தில் இன்று ஈடுபடுகிறார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாள் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. அமைதி, மனிதநேயம், ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மக்களிடம் எடுத்துச் செல்லும் வகையிலும் பயங்கரவாத எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சர்வமத பிரார்த்தனை நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப்பெருந்தகை நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அங்கு இரத்த தான முகாமும் நடைபெற்றது. இதையொட்டி மத்திய மாநில அரசுகளின் அலுவலகங்களில் காலை 11 மணிக்கு பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளப்பட்டது. சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்திக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். தில்லி வீர்பூமியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற தலைவர் திருமதி சோனியாகாந்தி, அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் மணி 2:30 இக்கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க ஆணையத்தின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் அருகே உள்ள சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை நிறுத்த வேண்டும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அணை கட்ட தேசிய வனவிலங்கு ஆணையத்திடம் கேரளா அனுமதி பெற்றதா என்று கேள்வி எழுப்பியது. அனுமதி பெறவில்லை என்றால் அனுமதி கிடைக்கும் வரை தடுப்பணை கட்டுவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய வகை கோவிட் தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் திரு செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் பரவி வரும் புதிய வகை கோவிட் தொற்று தமிழகத்தில் ஏற்கனவே பாதிப்பை ஏற்படுத்திய JN1 வகையிலிருந்து உருமாற்றம் அடைந்ததுதான் என்றும் இதனால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். சிங்கப்பூரில் புதிய வகை கோவிட் தொற்று பரவ ஆரம்பித்து அங்கு ஒரு வாரத்தில் 26,000-க்கும் அதிகமானோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்திற்கும் சிங்கப்பூருக்கும் இடையே நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் பயணம் செய்வதால் புதிய வகை கோவிட் தொற்று தமிழகத்தில் பரவக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அதே சமயம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நாளை முதல் அடுத்த 5 நாட்களுக்கு மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கும் தகவல்கள்.
சேர்வராயன் மலைத்தொடரில் இருக்கும் சுற்றுலாத்தலமான ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை முதல் வரும் 5 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. இதனையொட்டி தோட்டக்கலைத்துறையின் சார்பில் அண்ணா பூங்காவில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் 30,000-க்கும் மேற்பட்ட வண்ண மலர் தொட்டிகளை கொண்டு மலர்காட்சி அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக ஏற்காட்டில் தொடர் மழை பெய்து வருவதால் நல்ல சீதோஷ்ண நிலை நிலவி வருகிறது. இதனால் அண்ணா பூங்கா, ரோஜா பூங்கா மற்றும் தாவரவியல் பூங்காவில் ஆயிரக்கணக்கான பூந்தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் இ பாஸ் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்.
வடமேற்கு இந்தியா, மத்திய பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் குஜராத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பகுதிகளுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி, ராஜஸ்தானின் மேற்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதிகளில் வரும் வெள்ளிக்கிழமை வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கேரளாவில் நாளை வரை மிக அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், மாஹே ஆகிய கடற்கரையை ஒட்டிய பகுதிகளிலும் கர்நாடகாவின் தெற்கு உள்பகுதிகளிலும் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் இன்று பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர், கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் நாளை உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 24ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணை அதன் முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டியதை அடுத்து அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் வராக நதி கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 126 அடி உயரமுள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக கடந்த சில நாட்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்தது. இந்நிலையில் நேற்று இரவு அணை அதன் முழு கொள்ளளவான 126 அடியை எட்டியதைத் தொடர்ந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வராக நதி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தற்போது அணைக்கு வரும் நீர்வரத்தான 49.53 கன அடி தண்ணீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருவதால் பெரியகுளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம், குள்ளப்புறம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் வராக நதி ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் யாரும் வராக நதி ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ கூடாது என நீர்வளத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
நாமக்கல் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அங்கு பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் டாக்டர் உமா தெரிவித்துள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று தைவானின் யூ சன் ஹுவாங், டிங் யூ லியாங் இணையை எதிர்கொள்கிறது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் வைதேகி சௌத்ரி, ஜப்பானின் யுகினா சைகோ இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 1-6, 7-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. உலக வில்வித்தை போட்டி தென்கொரியாவில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் 16 பேர் கொண்ட குழு பங்கேற்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கான 1வது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் 7:30 தொடங்கும் முதல் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கான 5ஆம் கட்ட தேர்தலில் 60.09% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மக்களவைக்கான 6ஆவது மற்றும் 7ஆவது கட்ட தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33ஆவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி கோலாலம்பூரில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.